மெய்கண்டார் வந்து இந்த உலகத்தையே ஒரு நூலாக எடுத்துக்கொள்கின்றார். அவருடைய ஆராய்ச்சியின் மெத்தடாலஜி முறையியல் அப்படிங்கும்போது அது முதல் இசைஞான போதத்தின் முதல் சூத்திரத்தில் வெளியாகிறது. அவன் அவள் அது இன்னும் அவை மு வினமியின் தோற்றிய திதியே அப்படின்னு சொல்லும்போது அது புறவுறு, தோற்றிய திதியே அப்படின்னு சொல்லும்போது அது புறவுறு ஆகிவிட அது ஏன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேள்வி வரும்போது மலத்தால் உள்ளதாம் அந்த மாதிரி என்று அவர் சொல்லும்போது அதுக்கு வந்து அது புதையுறு. அப்போ இந்த இந்த லாஜிக், ஹெர்மனூட்டிக் லாஜிக், புற ஊரிலிருந்து புதையூருக்கு செல்வது என்ற முறையிலேயே மெய்கண்டாருடைய சுவிஞான போதம் தொடங்குகின்றது. இதை யாருமே மறுக்க முடியாது. இந்த மாதிரி அவன் அவள் அது எனும் அவை மூ வினமையின் தோற்றிய திதியே என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை, அது பிரமாணம் அப்படிம்பார். அதுக்கு நம்ம வந்து ஆதாரங்கள் தேட வேண்டியதில்லை, ஏன்னா அது வந்து நம்மளுடைய வாழ்வு ஒரு உணர்வு, அடிப்படையான ஒரு உணர்வு, எல்லாருக்கும் பொதுவான உணர்வு. அப்போ இன்னொன்று அதை நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மெய்கண்டா தான் அதை வந்து சுட்டுணர்வு அப்படிம்பார். அவன் அவள் அது என்று சொல்றதெல்லாம் சுட்டுணர்வு. அப்போ இந்த மாதிரியான சுற்றுணர்வாகிய பிரபஞ்சம், ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று உணரப்படும் அந்த உலகம் வந்து சுற்றுணர்வாகிய பிரபஞ்சம். அப்போ அவர் என்ன சொல்றாரு, நமது உலக அறிவு என்பது சுற்றுணர்வாகிய ஒரு அறிவு, அது வந்து அது வந்து சுற்றுணர் விரும்பி நின்ற சங்காரத்தின் வழி அல்லது சுதந்திரமின்றி நிற்றலான், அதுக்கு சுதந்திரம் இல்லை, அந்த சுற்றுணர்வை கடந்து இருக்கின்ற ஒரு பொருளின் அடிப்படையில் தான் இந்த சுற்றுணர்வை நாம் இருக்கின்றோம், அவன் என்றும் அது என்றும் நாம் இந்த உலகத்தை உணர்கின்றோம். இந்த மாதிரியான ஒரு அறிவு, அடிப்படை அறிவு தொல்காப்பிய காலத்திலிருந்து தமிழ் சிந்தனையில் இருக்கின்ற ஒரு அறிவு. அந்த தொல்காப்பிய காலத்தில் சுற்றுணர்வை கொண்டு வந்துடுறாங்க, அதோட கால குறிப்பு, இன்னும் ரெண்டு வகையான கால உணர்வு, குறிப்பு கால உணர்வு, சுட்டு கால உணர்வையும் கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த இன்னொரு ஒரு உத்தி, இந்த இறைவன் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது அங்கே இல்லை, மெய்கண்டார் அதை செஞ்சிடுறார். ஆக இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த மெத்தடாலஜி, ஹெர்மனூட்டிக் சயின்ஸ் அப்படிங்கிற முறையில் மெய்கண்டார் செய்த மாபெரும் புரட்சியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்திலேயே வேறு யாரும் என்ன அறிந்த வரையில் இந்த மாதிரியான முறையில் மெய்யறிவு ஆராய்ச்சி செய்தவர்கள் இல்லை, மெய்கண்டார் தான் அதை செஞ்சிருக்கிறாரு, அதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த அடிப்படை வந்து ஒரு ஒரு வந்து இஸ் ரிக்ரஸ் மெத்தடாலஜி ஆஃப் சயின்ஸ், ஹெர்மனூட்டிக் சயின்ஸ், நூலியல் அறிவியல். ஆக அந்த அடிப்படையில் வந்து நம்ம போகும்போது யாருமே மறுக்க முடியாது. இதுதான் நம்ம வந்து முதல்ல உணர்ந்துக்க வேண்டிய ஒரு விஷயம். சுபா,
அடுத்ததா இந்த கேள்வியின் தொடர்ச்சியா, அதாவது இப்ப சைவ சித்தாந்தம் சிந்தனைகளை வந்து கொண்ட பல நூல்கள் உள்ளன, அவற்றை பற்றி ஒரு சிறிய அது காலம், எந்த காலத்துல வெளிவந்தது, உதாரணத்துக்கு திருமந்திரம் எந்த நூற்றாண்டுல வந்தது, அது பிறகு சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் அதில் ஒரு சிலவற்றை பற்றிய சில சில குறிப்புகளை தர முடியுமா?
தாராளமா தரேன். என்ன பொறுத்த வரைக்கும் சைவ சித்தாந்த நூல் அப்படிங்கும்போது தொல்காப்பியம் தான், அதுவும் குறிப்பா பொருளதிகாரம், அதுலேயும் குறிப்பா மரபியல். அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் எனது ஆராய்ச்சியின்படி தொல்காப்பியத்தில் வர மரபியல் வந்து மிக மிக பழமையான கூறுகள் பலவற்றை கொண்டது. அது வந்து கிமு 500 வாக்கில் எழுதப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அந்த மரபியல் சூத்திரத்தில் வர மரபியல் பகுதியில் வருகிற சில சூத்திரங்கள் தான் மெய்கண்டாருடைய சிவஞான போதத்துக்கு அடிப்படை. அதில் வந்து இந்த மெய்கண்டார் சிவஞான போதத்தை சூத்திரத்தோடு ஒரு உரையும் எழுதியிருக்கிறார். அதுக்கு வந்து காண்டிகை உரை என்று பேர். அந்த காண்டிகை உரையுடைய விளக்கமெல்லாம் தொல்காப்பியத்து மரபியில் தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. ஒரு சூத்திரத்தை பற்றி விளக்கும்போது, விட்டகல் வின்றி விரிவொடு புரிந்தி சுட்டிய சூத்திரம் முடித்தர் பொருட்டா ஏது நடையினும் எடுத்து காட்டினும் மேவாங்கு உடைய மெய் நெறித்ததுவே அப்படின்ட்டு வரும். அப்போ அந்த ஏது எடுத்துக்காட்டு மேவாங்குடைய மெய் நெறித்து இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாமே முதன் முதல்ல இந்திய உபகண்டத்திலே முதன் முதல்ல லாஜிக் அப்படின்னு சொல்லும்போது இங்கே தான் வருது. இதற்கு பின்னால்தான் மற்ற நூல்கள்லாம் நயாயகம் நியாயசூத்திரம் இதெல்லாமே பின்னால்தான், இதுக்கு முந்தி இல்லை. அந்த மாதிரியான காந்திய உரையை மெய்கண்டா தனது சிவஞான போதத்தில் எழுதியிருக்கிறார். ஆக என்னை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியம் மரபியல் வந்து ஒரு சைவ சித்தாந்த நூல். அதற்கு பிறகு நிச்சயமாக நம்ம திருக்குறளே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அங்கே வந்து ஆகரம் முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு வரும்போதே அது வந்து சைவ சித்தாந்தம் தான். அந்த நூலியல் அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஹெர்மனடிக் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கருத்துக்கள் அங்கே வந்துவிடும். அப்புறம் என் குணத்தான் அப்படின்னு வரும்போது, என் குணத்தான் தா வணங்கா தலை அப்படின்னு வரும்போதும் என் குணத்து இறைவன் அப்படிங்கிற கருத்தும் சைவ சித்தாந்த கருத்துக்கள். அது தமிழர்கள் என்ன வைஷ்ணவம் சைவம் அப்படின்னு பிரித்து பார்க்காம தமிழர்கள பொது கருத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இறைவனை அறிந்த ஒரு வகையில் அது சிறப்பான ஒரு நூல் சைவ சித்தாந்த நூல். ஆனால் மிக மிக துல்லியமாக இது சைவ சித்தாந்தான்னு பேர் வச்சவர் திருமூலர் தான். அவர் வந்து திருமந்திரம் அது கிமு கிபி 6 அல்லது 7 நூற்றாண்டு அவர் தான் முத முதல்ல சைவ சித்தாந்தம் என்ற கலைச்சொல்லை பயன்படுத்தியவர். அப்போ இங்கே தான் முத முதல்ல இந்த ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, சைவ சித்தாந்தம் அதோடைய ஆழம் என்ன அப்படிங்கும்போது மூல கருத்தாகிய பதியினைப்போ பசுபாசம் மனாதி அப்படிங்கிற அந்த எக்ஸியோமேட்டிக் ட்ரூத் பிரமாணம் மிக மிக ஆழமான அழிக்க முடியாத அழிவில் உண்மை சொல்லாகின்றது. அப்போ மற்ற சமயத்திலெல்லாம் பதி அனாதியாக இருக்கலாம், ஆனால் சைவ சித்தாந்தத்தில் பசுவும் பதியினைப்போ அனாதி பாசமும் அனாதி அப்படிங்கிற அந்த கருத்து சைவ சித்தாந்தத்துக்கே உரியது. அப்போ இந்த கருத்துக்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சைவ வைஷ்ணவ பக்தி இலக்கியத்தில் மிக மிக பரவலாக இருக்கின்றது. அப்போ தேவார திருமுறைகள் திவ்ய பிரபந்தம் என்ற இரண்டு வகை நூல்களிலுமே இந்த சைவ சித்தாந்த மூப்பொருள் உண்மை கருத்துக்கள் விரைவு இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக நம்மாழ்வாருடைய பாடல் ஒரு 250 பதிகங்களை நான் உரை எழுதியிருக்கிறேன். அங்கே நிறைய இந்த முப்பொருள் உண்மை, அது சைவ சித்தாந்தம்னு சொல்லாமல் நம்ம முப்பொருள் உண்மை அப்படின்னா அது வந்து நம்மாவருடைய திருவாய் மொழிக்கும் பொருந்தும். அதற்கு பிறகு இந்த பக்தி இலக்கியங்களுக்கு பிறகு வாகீசருடைய ஒரு நல்ல தத்துவ நூல், அதுக்கு பிறகு இன்னும் பல பல நூல்கள். ஆனால் வாகீசருடைய ஞானாமிர்தம் அப்படிங்கிற ஒரு நல்ல நூல், ஆனால் அது வந்து நையாயிக அடிப்படையிலே செல்கின்ற ஒரு நூல். அதுக்கு பிறகு வந்தது தான் மெய்கண்ட சாஸ்திரங்கள் என சொல்லப்படுகின்ற அந்த 14 சாஸ்திரங்கள், திருவுந்திரியார் திருக்கழிட்டுப்படியார் அப்படின்னு வந்து, அப்புறம் சிவஞான போதம் சிவஞான சித்தியார் சிவபிரகாசம் 20 போன்ற 14 நூல்கள். ஆனால் அதோட சைவ சித்தம்னு முடியல, இன்னும் நிறைய பல பல நூல்கள் பிற்காலத்தில் எழுந்தன. அது பிற்கால சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். வள்ளலார் சாஸ்திரங்கள் ஏறக்குறைய ஒரு 30-40 வள்ளலார் சாஸ்திரங்கள் இருக்கு. கண்ணுடைய வள்ளலார் என்ற ஒரு மாபெரும் ஞானி, மெய்கண்டார் காலத்தைச் சேர்ந்தவர், அவர் எழுதின ஒளிவில் ஒடுக்கம் என்ற அற்புதமான ஒரு நூல். அந்த அடிப்படையில் தான் சிவஞான வள்ளல் சா அப்புறம் சட்டைநாத வள்ளல் போன்ற வள்ளல்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. அது ஒரு 30-40 நூல்கள் தேரும். அப்புறம் 16வது 17வது நூற்றாண்டுகள்லேயும் இன்னும் பல பல நூல்கள் எழுதப்பட்டிருக்குன்னு. ஆக இது ஒரு பெரிய விரிவான ஒரு துறை. ஆனால் பெரும்பாலும் சைவ சித்தாந்தம் என்றால் இப்போ நம்ம வந்து சிவஞான போதத்தை முதன்மைப்படுத்தி சொல்கிறோம். ஆனால் அது சரிதான், ஆனால் அது போல இன்னும் எத்தனையோ நூல்கள் இருக்கின்றன, அவற்றை நாம் படித்து தெரிஞ்சுக்க வேண்டும். ஆக இது ஒரு மிகவும் விரிவான ஒரு துறை அப்படின்ட்டு தான் எனக்கு படுது. அப்புறம் சமீப காலத்தில் வந்து நம்ம வள்ளலாருடைய அருப்பா அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சில நூல்களுக்கு உரை எழுதியிருக்கிறேன் அவருடைய பாடல்களுக்கு. அதில் மரண்மிலா பெருவாழ்வு, மகாதேவ மாலை என்ற இரண்டு தொகுப்புகளுக்கு விரிவான உரை எழுதியிருக்கிறேன். அதுவும் எனக்கு சைவ சித்தாந்தமாக தான் படுது. ஆக இந்த அடிப்படையில் சைவ சித்தாந்த நூல்கள் அப்படியே வளர்ந்து வளர்ந்து பல வேறு வடிவங்களை எடுத்து இந்த அளவு அது வந்து கொண்டு தான் இருக்கின்றன. சுபா,